அன்பர்களும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 10 தேதி சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ்நாட்டில் முதல் செய்தி அறிக்கை பிறகு செய்தியரங்கில், இலங்கையின் வெளிவேறிய பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தியதற்காக பஷீல் ராஜபக்ஷ வருத்தம் தெரிவித்துள்ளது குறித்த செய்திகள், பிறகு கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் ஒரு பள்ளிவாசல் மீது இன்று மாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறித்த ஒரு நேரடி சாட்சி, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் அணு நீர் மூழ்கி கப்பல் கப்பலின் அணு உலை இயங்க ஆரம்பித்துள்ளது குறித்த தகவல்கள், அதைத் தொடர்ந்து மதுரை ஆண்டர் ராணி மங்கம்மாளின் அரண்மனையை ஆக்கிரமிப்பாளர்கள் சேதப்படுத்தியுள்ளது குறித்த விவரங்கள்,
இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் டிடபிள்யூ ஆபீஸ் இருக்கு. இதை வந்து இந்த ஆபீஸ் பின்னாடி பேக் சைட்ல ஒரு நபர் ஒரு சின்ன இடத்த வாங்கியிருக்க மாதிரி ஒரு கார்டு பண்ணி வாங்கியிருக்காருன்னு சொல்றாரு. ராணிமங்கமால் அந்த இடத்த ஒத்துக்கு போயிருக்க முடியாது, வாங்கி அந்த இடத்த டெமாலிஷன் பண்றேன்னு பின்னாடி இருக்க ராணிமங்கமாலோட பேலஸ் வரையும் எடுத்துட்டாரு.
ஆகியோர் நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நலுசாமி, சாதாத்.
பெரும் மனித கடத்தல் வலையமைப்பு ஒன்றை முடியடித்திருக்கின்ற ஸ்பெயின் போலீசார் 76 கடத்தல்காரர்களை பிரான்சிலும் ஸ்பெயினிலும் கைது செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 50,000 யூரோ வரை பணம் பெற்றுக்கொண்டு சீனர்களை ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த குழு கடத்திச் செல்வதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். ஸ்பெயின் பார்சிலோனாவிலிருந்து இயங்கிய இந்த குழுவின் முக்கிய ஐரோப்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகளின் போலி பாஸ்போர்ட்களும் பிடிபட்டிருக்கின்றன.
இத்தாலிக்கு குடியேற்றக்காரர்களை சுமந்து வந்த படகு ஒன்று சிசிலி தீவின் கட்டானியா கடற்கரை அருகே தரை தட்டி மூழ்கியதில் உயிரிழந்த 6 பேரின் சடலங்களை கரையிலிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இத்தாலி அதிகாரிகள் கண்டெடுத்திருக்கின்றனர். இந்த படகில் இருந்த குடியேற்றக்காரர்கள் 100,000+ கரைக்கு நீந்தி வந்து உயிர் பிழைத்திருக்கின்றனர். இவர்கள் சிரியாவிலிருந்து வந்தவர்களாக இருக்கக்கூடும் என கடலோர பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார்.
About 111 immigrants on board run aground the beach, about 40 meters from...
கட்டானியாவுக்கு 3 பயணிகள் கப்பலும் ஆம்புலன்ஸ் வண்டிகளோடு வந்த சுற்றுலா பயணிகள் பேருந்துகளும் மீட்பு குழுக்களும் வந்த அதே நேரத்தில் இந்த சம்பவமும் நடந்திருக்கிறது. இத்தாலிக்கு கடந்த சில நாட்களில் வந்து சேர்ந்த குடியேற்றக்காரர்களில் சிரியாவைச் சேர்ந்தவர்களும் எகிப்தியர்களும் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
மத்திய இந்தோனேசியாவில் சிறிய தீவொன்றில் இருக்கின்ற எரிமலை ஒன்று வெடித்துள்ளதால் 6 பேர் பலியாகியுள்ளனர். ரொக்கோட்டெண்டா சிகரத்தில் உள்ள இந்த எரிமலை கக்கிக் கொண்டிருக்கும் புகையும் சாம்பலும் பாலுத்தீவிலும் அருகிலுள்ள கடலிலும் விழும் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. நெருப்பு குழம்பும் கொதிக்கும் பாறைகளும் எரிமலையிலிருந்து பறந்து வளர்ந்து விழுகின்றன. காற்றில் சுமார் 2,000 மீட்டர் தூரத்துக்கு புகை பரவியிருக்கிறது. எரிமலை வெடித்த போது கடற்கரையில் தூங்கிக் கொண்டிருந்த 3 பெரியவர்களும் சிறார்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த எரிமலை வடிக்கக்கூடும் என்று கடந்த அக்டோபர் மாதம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து ரொக்கோட்டெண்டா மலையின் 3 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்துக்கு மக்கள் செல்ல முடியாமல் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது.
ஆப்கானிய தலைநகர் காபூலில் அடுக்குமாடி குடியிருப்பு வீடொன்றில் சீனர்கள் 3 பேர் கொலை செய்யப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் ஒருவரை காணவில்லை. ஆண் ஒருவரும் பெண்கள் இருவரும் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்பது இன்னும் தெளிவடையவில்லை. இந்த பெண்கள் பாலியல் தொழிலாளிகளாக இருக்கலாம் என ஆரம்ப அறிகுறிகள் காட்டுவதாய் காபூலின் குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவர் கூறுகின்றார். ஆனால் இந்த பெண்கள் எதேச்சையாக அந்த இடத்திற்கு வந்தபோது கொல்லப்பட்டிருக்கலாம் என சீன தூதரகம் கூறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன.
இந்திய நிர்வாக காஷ்மீர் பிராந்தியத்தில் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்ட நகரம் ஒன்றில் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துவதற்காக இராணுவத்தினர் துப்பாக்கி வெட்டுக்களை தீர்த்து எச்சரித்திருக்கிறார்கள். பிராந்தியத்தின் முக்கிய நகரான ஸ்ரீநகரிலிருந்து தென்கிழக்காக உள்ள கிஷ்ட்வார் நகரில் 2 சமூகங்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலை அடுத்து கிஷ்ட்வார் நகரமெங்கிலும் இராணுவத்தினர் குமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை மூண்ட இந்த மோதல்களில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஈத் தொழுகைக்கு பின்னர் முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு எதிரான சுலோகங்களை கோஷமிட்ட போது இந்துக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மோதல்கள் தொடங்கியதாக தகவல்கள் கூறுகின்றன.
கென்யாவில் நைரோபி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வந்திறங்கும் கட்டிடம் இந்த வாரத்தில் முன்னதாக தீயில் கருகிய போது அங்கு பொருட்களை கொள்ளையடித்தனர் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீஸ்காரர்கள் 7 பேர் மீது விசாரணைகள் நடந்து வருகின்றன. பணத்தையும் மதுபானங்களையும் திருடியதாக போலீஸ்காரர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. காவல்துறை ஆய்வாளர் ஒருவரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அடங்குவார். விமான நிலையத்தின் கடைகளில் இருந்து ஆட்கள் பொருட்களை திருடுவதை கண்காணிப்பு கேமராக்கள் காட்டியதை அடுத்து குடிவரவுத்துறை அதிகாரிகள், விமான பணியாளர்கள், வாடகைக்கார் ஓட்டுநர்கள் போன்றவர்களையும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கொழும்பு கிராண்ட் பாஸில் உள்ள மசூதி இன்று மாலை தாக்குதலுக்குள்ளாயிருக்கிறது. 2 காவல்துறையினர் உட்பட 3 இதன் காரணமாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஸ்வர்ண சைத்யா சாலையில் உள்ள மசூதியை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பௌத்த பிக்குகள் வலியுறுத்தி வருகின்றனர். இன்று இந்த தாக்குதல் நடைபெற்ற போது அந்த மசூதியிலிருந்த ஒருவர் நமது ஜெயபிரகாஷிடம் அளித்த தகவல்களை அடுத்து கேட்கலாம்.
3 நாளைக்கு முந்தைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த பள்ளியை திறக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆர்டர் கொடுத்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஓபன் பண்ணாங்க. இன்னைக்கு லோடுக்கு பின்னால லோடு பிரேக்கிங்னால பள்ளி கல்கள் எல்லாம் அடிச்சிருந்தாங்க. அடிச்சு இன்னைக்கு மாதிரி உத்தரவுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட சேர்த்து ஒரு 100-150 பேர் மாதிரி வந்து முஸ்லீம் ஊடு எல்லாம் முடச்சி முஸ்லீம்களுக்கு அடிச்சாங்க. இங்க சரியான பிரச்சனையா இருக்குது.
இப்பயும் பிரச்சனை போய்கொண்டா இருக்கு. இப்ப அங்க என்ன நடந்து கொண்டு சொல்லுங்க.
இப்ப சரியான சகாரமா இருக்குது. இந்த பூமியில சரியான மட்டும் பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் எல்லாரும் அடிச்சு விடுறாங்க. இங்க வந்து எல்லா மக்களுக்கும் அவங்க 300 எல்லாருக்கும் அடிச்சு கொண்டே அங்க வந்து பள்ளியில தொழிற்சி வைத்தினால வெட்டிடுறாங்க. வெட்டி பள்ளி எல்லாம் தரமட்டமா அடிச்சு மத்த பள்ளியும் முடிச்சிருக்கிறாங்க. கல் அடிச்சு உடச்சு போட்டு இப்ப போலீஸ் ஆர்மி எல்லாம் போட்டுருக்குது. கதிலேயே சரி தங்களா இதாக்கி இருக்கிறாங்க. அந்த சைடு மத்த இந்த சைடால முஸ்லீம் பள்ளி இன்னொரு பள்ளி இருக்கிற வரத்தால் அடைக்கிறதுக்கு வந்துருக்கிறாங்க.
இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டது யார்?
சம்பந்தமே இல்லாதவர்கள்
நடத்தப்பட்ட போது போலீஸ் காவல் எப்படி இருந்தது?
தாக்குதல் 6 மணிக்கு பிறகு பாதுகாப்பு தாக்குதல் நடக்க முன்னால போலீஸ் இருந்துச்சு. போலீஸை மீறிதான் அவங்க வந்து தாக்குதல் பண்ணி ஆயுதத்தால வெட்டியிருக்கலாம்.
கலாப், கிட்டத்தட்ட எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இப்ப
இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 150 பேர், 800 பேர் இருக்காங்க.
இந்த முஸ்லிம்கள் தரப்பில் என்ன வகையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது?
முஸ்லிம்களும் இந்த காலத்துக்கு ஒவ்வொரு பிரதேச செயலும் வந்திருக்கிறாங்க. பாதிப்பிருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களும் ஆயுதத்தை குழாந்து பாக்குவோம் என்றே நினைக்கிறாங்க. ஏன்னா அயன்சக்கர் அப்பாவி ஆட்களுக்கு தாக்கப்பட்டுள்ளாங்க. இது சமாதானம் இருக்கத்தக்க பள்ளி எல்லாத்தையும் உடைச்சாங்க, வீடுகளையும் உடைச்சாங்க.
கிராண்ட் பாஸ் மசூதியில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து கேட்டீர்கள். இலங்கையின் வெளிவேறிய பிரதேசத்தில் சுத்தமான குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது தொடர்பில் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்றத்தில் மீண்டும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இந்த சம்பவம் பற்றி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்பதாக அரசாங்கத்தின் செல்வாக்கு மிக்க அமைச்சர் பஷில் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் மீண்டும் ஜெயபிரகாஷ் நலசாமி.
இலங்கையில் கம்பஹா மாவட்டம் வெளிவேறிய நகரில் சுத்தமான குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடந்த தாக்குதல்கள் தொடர்பில் வெளிப்படையான சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திடமிருந்தும் உள்நாட்டு சிவில் அமைப்புகளிடமிருந்தும் மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிவேறிய சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் தவறான மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் உருப்படியான வெளிப்படையான விசாரணைக்கு வழியமைக்க வேண்டும் என்று சர்வதேச மனிதுரிமை அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் கோரியிருக்கிறது. இதேவேளை வெளிவேறிய சம்பவம் தொடர்பான இராணுவத்தின் உள்ளக விசாரணைக்கு தலைமை தாங்குகின்ற 57வது படையணியின் முன்னாள் ஜெனரல் ஜகத் டயஸ் இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருக்கின்றமையும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அமெரிக்காவும் வெளிவேறிய வன்முறைகள் தொடர்பில் நம்பகமான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கிடையே நீண்ட மௌனத்துக்கு பின்னர் வெளிவேறிய சம்பவம் தொடர்பில் வாய் திறந்திருக்கின்ற ஜனாதிபதியின் சகோதரரும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான பசில் ராஜபக்ச பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். மௌபிம சிங்கள நாளிதழுக்கு பேசியிருக்கின்ற அமைச்சர் பசில் ராஜபக்ச தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்காகவும் ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு ஏற்பட்டமைக்காகவும் மன வருத்தம் அடைவதாக தெரிவித்திருக்கிறார். வெளிவேறிய சம்பவத்தில் இராணுவத்துக்கு எதிராகத்தான் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு அது பற்றி விசாரணை நடத்தி என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று ஆணைக்குழுவின் சட்ட விவகார செயலாளர் நிமல் புஞ்சிஹேவாவிடம் கேட்டேன்.
මොකද මේකෙදී දැන් හමුදා මැදිහත්වීම අවසාන සිද්ධිය. මේකෙදී ඒ රාජ්‍ය බලධාරී ආයතන තමන්ගේ වගකීම් ආකාර ඉෂ්ට කරා කියන ගැටලුව තියෙනවා.
ராணுவம் கடைசியில் தான் அதில் தலையிட்டது. அதனால் பொறுப்பு வாய்ந்த அரசாங்க அதிகாரிகள் அங்கு உரிய முறையில் செயற்பாட்டாளர்களா என்றுதான் முதலில் விசாரிக்கப்படும். அதன் பின்னர் அதிகாரிகள் தங்களின் அதிகார வரம்பை மீறி செயற்பட்டிருக்கிறார்களா என்று விசாரித்து பார்த்து எதிர்காலத்தில் அப்படி எதுவும் நடக்காமல் இருக்க பரிந்துரைகளை முன்வைப்போம் என்று கூறினார் புஞ்சிஹேவா. இதற்கு முன்னர் வழிக்கடை சிறைச்சாலை சம்பவம், அதற்கு முன்னரும் பல சம்பவங்களில் ராணுவம் வரவழைக்கப்பட்டதால் தான் பிரச்சினை முற்றியதாக விமர்சனங்கள் வந்திருந்தன. இராணுவத்தை இவரான சம்பவங்களில் அனுமதிக்காமல் இருப்பது தொடர்பான பரிந்துரைகளை நீங்கள் முன்வைப்பீர்களா என்று கேட்டேன்.
හමුදාවක් එන්නගෙනීම කාරණය සමහර අවස්ථාවල අපේ තියෙන නීතිමය ප්‍රතිපාදන තුළ ඉඩකඩක් තියෙනවා.
ராணுவத்தை அழைப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் அதற்கு முன்னரே சிவில் அதிகாரிகள் உரிய முறையில் நடந்து கொண்டால்தான் அப்படியான நிலைமைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்றார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்ட விவகார செயலாளர் நிமல் புஞ்ச்ஹேவா.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் கட்டப்பட்ட அணுசக்தியில் இயங்கக்கூடிய முதல் நீர்மொழி கப்பலான INS அரிஹாந்தில் பொருத்தப்பட்டுள்ள அணு உலை இயங்க ஆரம்பித்திருக்கிறது. இது குறித்த செய்திகளை அடுத்து கேட்கலாம். INS அரிஹாந்தின் அணு உலை வெள்ளிக்கிழமை இரவு முதல் இயங்க ஆரம்பித்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது. உள்நாட்டு தொழில்நுட்ப முன்னெடுப்புகளுக்கு கிடைத்த மாபெரும் முன்னேற்றம் இது என்று பிரதமர் மன்மோகன் சிங் விஞ்ஞானிகளுக்கு விடுத்த வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2009 ஜனவரி மாதம் 26 தேதியன்று INS அரிஹாந்த் கப்பலை மன்மோகன் சிங் தான் வைபவ் ரீதியாக கடற்படையில் சேர்த்து வைத்தார். விசாகப்பட்டினத்தில் கட்டப்பட்ட இந்த கப்பலின் அணு உலை செயல்பட ஆரம்பிக்காததால் அந்த நீர்மூழ்கி கப்பல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் துறைமுகத்திற்குள் மட்டுமே சோதனை முறையில் இயக்கப்பட்டு வந்தது. இனி இந்த கப்பலை ஆழ்கடலுக்கு எடுத்துச் செல்ல முடியும். டீசல் மூலம் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களால் நீண்ட நாட்கள் தண்ணீருக்கு கீழ் இருக்க முடியாது. ஆனால் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களால் மாத கணக்கில் நீருக்குள் பயணம் செய்ய இயலும். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஏற்கனவே ஒரு அணு நீர்மூழ்கி கப்பலை குத்தகைக்கு எடுத்து இயக்கி வருகிறது. INS சக்ரா என்று பெயரிடப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படையின் கிழக்கு பிராந்தியத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இந்தியாவின் அணு ஆயுதங்களை நீருக்கு அடியே தாங்கிச் சென்று செலுத்தக்கூடிய முக்கிய கப்பலாக INS அரிஹாந்த் இருக்கும். இதிலிருந்து செலுத்தப்படக்கூடிய நடுத்தர தூர ஏவுகணையை உருவாக்கும் பணி முக்கிய கட்டத்தில் இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர். தரையிலிருந்து செலுத்தப்படும் ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை முன்கூட்டியே செயற்கைக்கோள் மூலம் கண்காணித்து அழிப்பது சாத்தியம். ஆனால் நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணித்து தாக்குவது ஒப்பீட்டளவில் மிகவும் கடினமானது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, பிரிட்டன் ஆகிய பாதுகாப்பு சபையில் அங்கம் வகிக்கும் நாடுகள் மட்டுமே இத்தகைய அணுசக்தி நீர்மூழ்கிகளை இதுவரை இயக்கி வருகின்றன. சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க இந்தியா கடந்த பல ஆண்டுகளாக தனது கடற்படையின் திறனை உயர்த்தி வருகிறது. வரும் திங்கட்கிழமையன்று கொச்சினில் கட்டப்பட்டு வரும் இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கிய கப்பலான INS விக்ராந்தின் இரண்டாம் கட்ட பணிகள் வைபவ் ரீதியாக பாதுகாப்பு அமைச்சரால் துவக்கி வைக்கப்படவிருக்கிறது. வரும் 2018 ஆண்டளவில் அந்த விமானம் தாங்கி கப்பல் கடற்படையில் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் பொதுப்பணித்துறை அலுவலகம் ஒன்று இயங்கி வந்த ராணி மங்கம்மாள் அரண்மனையின் சில பகுதிகள் அண்மை காலமாக இடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரண்மனையை ஒட்டிய இடத்தை வாங்கியதாக கூறும் ஒருவர் இந்த அரண்மனையின் பின்பக்கத்தில் சில பகுதிகளை இடித்திருப்பது வெளியில் தெரிய வந்ததை அடுத்து தமிழக போலீசார் 6 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களை தருகிறார் சாதாத்.
தமிழகத்தின் சரித்திரத்தில் ஆட்சி செய்த பெண்ணரசிகள் என்றால் மிகச்சிலர்தான். அந்த ஒரு சிலரில் அரசியல் சாதுரியத்துக்காகவும் ஆட்சித்திறனுக்காகவும் நிர்வாகத்துக்காகவும் பேர் வாங்கியவர் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்கள் வழிவந்த ராணி மங்கம்மாள் ஆவார். முகலாய பேரரசின் அச்சுறுத்தல் இருந்த சமயத்தில் மதுரை நாயக்கர் சமஸ்தானத்தை திறம்பட ஆண்ட வீரமங்கை இவரென சரித்திரம் சொல்கிறது. அந்த காலத்திலேயே மதுரையிலிருந்து அண்டை மாவட்டங்கள் பலவற்றுக்கு சாலைகளையும் வழிபோக்கர்களுக்கான சத்திரங்களையும் அமைத்து தந்தவர் ராணி மங்கம்மாள். 17 நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த மங்கம்மாள் காலத்து கட்டிடங்கள் மதுரையில் இன்றும் பல இடங்களில் நிற்கின்றன. அப்படியான கட்டிடங்களில் ஒன்றான ராணி மங்கம்மாள் மாளிகையுடைய சில பகுதிகள் தற்போது இடிக்கப்படுகின்ற அவலம் நேர்ந்திருக்கிறது. இடிக்கப்பட்ட பகுதிகள் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்றும் இந்த மாளிகை இந்திய தொல்லியல் துறையின் பொறுப்பில் வர வேண்டும் என்றும் போராடி வருகின்ற மதுரை திருமலை நாயக்கர் சமூக நல சங்கத்தின் தலைவர் எல் ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு இந்த கட்டிடம் பற்றியும் அதற்கு நேர்ந்த கதி பற்றியும் கேட்டேன்.
ராணி மங்கம்மாள் மதுரையில் இருக்க ஆட்சி செய்யும் போது இருந்த கட்டடங்கள் அது ஒன்று. நீதி பரிபாலன சபை, அதாவது இப்ப கோர்ட்னு சொல்றோம்ல, அது மாதிரி நீதி பரிபாலன சபை நடத்தி வந்த இடம் இது. அந்த அம்மாவுடைய இடம் இவங்க ஆட்சியெல்லாம் மாறி இப்ப அவங்க முடிஞ்சு அப்புறம் வெள்ளக்காரன் ஆட்சிக்கு அப்புறம் இது கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துருச்சு. இது வந்து தொழில்புற ஆராய்ச்சி கண்ட்ரோல கொண்டு வராம கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட் ஆபீஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த அம்மாவுடைய மாளிகை இருந்திருக்கு. மாளிகைன்னா அவ தங்கி இருந்த இடத்துல ஒண்ணு. அது வந்து கடைசி காலத்துல அவர் பேரன் வந்து அவங்க மேல கருத்து ஏற்பாடு வந்து அந்த மாதிரி ஜெயில் மாதிரி அவசரமா அந்த இடத்துல வச்சிருந்த இடம், அந்த இடத்துல அந்த அம்மா இறந்தாங்கன்ற வரலாறு. இப்ப இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் பிடபிள்யூ ஆபீஸ் இருக்கு. இதை வந்து இந்த ஆபீஸுக்கு பின்னாடி பேக் சைட்ல ஒரு நபர் ஒரு சின்ன இடத்த வாங்கியிருக்கிற மாதிரி ஒரு கார்டு பண்ணி வாங்கியிருக்காரு, வாங்கியிருக்காருன்னு சொல்றாரு. அந்த இடம் ராணிமங்கவால் இடம்னா அது 6 ரூபா வாங்கி ஒரு பொறுத்த மாதிரி ராணிமங்கவால் இடத்த ஒத்துக்கு போயிருக்க முடியாது. வாங்கி அந்த இடத்த டிமாலிசன் பண்றேன்னு பின்னாடி இருக்க ராணிமங்கமாலோட பேலஸ் வரையும் எடுத்துட்டாரு. அது ஒரு நாள் எடுத்திருக்க முடியாது, எப்படியும் கிட்டத்தட்ட 1 வாரமா ஆயிருக்கணும். அது வந்து பிடபிள்யூ ஆபீஸ் ரன் பண்றாங்க, அவங்களுடைய ரெக்கார்டு ஆபீஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கேயா இருக்கு. அதெல்லாம் அவங்க அந்த நபருக்கு பயந்துகிட்டு ஒண்ணும் சொல்லாம இருந்திருக்காங்க. ஒரு ஃபைன் மார்னிங் இந்த கல் தூண்கள் எல்லாம் இடிக்கப்படும் போது எல்லாம் சத்தம் கேட்டு உள்ள வந்து பாத்துருக்காங்க. தயாரால பண்ணி போலீஸ் மதுரை கமிஷனர் எல்லாம் வந்து பார்த்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பத்திரிகை திறமலா ஒரு பத்திரிகை பெருசா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல அந்த டூம் மாதிரி இருக்க மகளுடைய மாலை இடிக்கிறதா காட்டினதுக்காக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. எங்க நாயுடு பீப்புள்ஸ் சங்கங்கள்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நானும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பத்திரிகை கொடுத்திருந்தேன் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆக்ஷனுக்கு எடுத்து அதில் ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் அப்சாண்டர்ட் ஆகி ஜாமீன் ஆண்டிஸ்பட்டி ஜெயில எடுத்திருக்காரு. இதுல என்ன வேடிக்கைனா அந்த ஆபீஸ் ரன் பண்ணவங்க பீட்டபிள் அபிஷியல்ஸ் 1.5 லட்சம் தான் டேமேஜ்னு போலீஸ கொடுத்துருக்காங்க. அது 1.5 லட்சம் வரும். இப்ப வந்து அந்த கோர்ட்ல ஒரு தெரியாம ஒர்க்கோர்ஸ் எடுத்துட்டாங்க, நான் வந்து கட்டித்தரேன்னு சொல்லி கோர்ட்ல ஜாமீன்ல வந்துட்டாரு.
இந்திய தொல்லியல் துறை வந்து இந்த கட்டடத்தை பொறுப்பேற்கணும்னு நீங்க கோரியிருக்கீங்க, அது சம்பந்தமா அவங்களோட பதில் இதுவரைக்கும் என்னவா இருக்கு?
அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்டர் மூலம் ப்ரொபோசல் அனுப்பணும். அவங்க அனுப்புறோம் சொல்லியிருக்காங்க. அது அனுப்பி அவங்க எடுக்கணும், அதுக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல டைம் ஆகும். ஆனா அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கல, என்ன ஆரம்பிக்கல
என்றார் திருமலை நாயக்கர் சமூக நல சங்கத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன். பாரம்பரிய சின்னங்களாக அமைந்திருக்கின்ற கட்டிடங்கள் உதாசீனப்படுத்தப்படுகின்ற அவலம் இந்தியாவில் நீடிப்பதன் காரணங்கள் என்ன? பதிலளிக்கிறார் இந்திய கலை மற்றும் பண்பாட்டு பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு அமைப்பான இன்டாக்கின் மதுரை மாவட்ட அமைப்பாளர் அரவிந்த் குமார் சங்கர்.
இந்த முக்கியமான காரணம் வந்து அறியாமை. நாயக்க மன்னர்களுடைய வரிசையில 10 பேர்ல முக்கியமான 3 பேர் வந்து திருமலை நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர் அண்ட் ராணி மங்கம்மாள். அவ்வளவு முக்கியமானவங்களுக்கு அரண்மனை எங்க இருந்ததுன்னு நம்ம மதுரை மக்களுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது. அவ்வளவு இக்னரன்ஸ் இருந்தது, லாக் ஆஃப் அவேர்னஸ் இருந்தது. ரெண்டாவது, சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் நம்ம கொஞ்சம் இளைய தலைமுறையினருக்கு நம்ம அதிகப்படுத்தணும். இதுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்துடைய பெருமையை நம்ம எடுத்து சொல்ல சொல்ல நம்ம லோக்கல் ஹிஸ்டரியை நம்ம கரிக்குலம்ல சேர்த்தோம்னா நம்ம சுயமரியாதை தெரியும், நம்மளுடைய பெருமை தெரியும். பாரத தேசத்துல எத்தனையோ பாரம்பரிய சின்னங்கள் இருக்கு, எண்ணிலடங்காத பாரம்பரிய சின்னங்களை அவ்வளவு காத்து பரிமாணம் செய்யற அளவுக்கு பணப்பற்றாக்குறை
சமூகத்துல இருக்கக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு அரசாங்க அலுவலகம் எங்கு இருக்குது? அரசாங்க கட்டமைப்புக்குள்ளேயே இந்த மாதிரியான பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதற்கான அம்சங்கள் என்ன இருக்குது?
இந்த மாதிரி அரசு பொறுப்புல இது இருந்தா இத்தனை வருஷம் ஆனா அது பாரம்பரிய சின்னம், அதனால அவங்க அதை வந்து பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஆர்கியாலஜி கைகள் நிறைந்து இருக்கின்றன. அதுக்கு மேல அவங்களால எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. அதுக்காக டிஸ்ட்ரிக்ட் ரீதியா குழு அமைக்கணும், ஸ்ட்ரிக்டா ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும், பராமரிக்கணும். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உண்டான பாரம்பரிய சின்னங்களை முதல்ல டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு மாதிரி கண்காணிச்சுட்டு வந்தோம்னாலே ஓரளவு நம்ம காப்பாற்றலாம்
என்றார் இன்டாக் அமைப்பின் அரவிந்த் குமார் சங்கர்.
செய்திகளை தோத்தளித்தவர் சாதாத். கடல் மணல் கொள்ளை குறித்து ஆராய ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது குறித்து நேற்றைய தமிழகத்தில் பார்த்தோம். இந்தியாவின் பல பகுதிகளிலும் மணல் கொள்ளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் ஒரு பிரச்சனையாகவும் இருந்து வருகிறது. பொருளாதார வளர்ச்சி காரணமாக கட்டிடத் தொழிலின் வேகம் கூடியிருக்கிறது, அதனால் மணலின் தேவை அதிகமாக இருக்கிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் கட்டிடத் தொழிலுக்கு மணலுக்கு மாற்றுப்பொருளை கண்டறியும் முயற்சிகள் குறித்து மதுரை தியாகராயர் பொறியியல் கல்லூரியின் கட்டிடக்கலைத்துறையின் தலைவர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மணல் வந்து இங்க பெரும்பாலும் யூஸ் பண்றது வந்து ஆற்று மணல் தான் யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வந்து ஆற்று மணல் பாத்தீங்கன்னா காவிரி மணல், இப்புறம் பக்கம் வந்து பாலாற்றங்கரை. ஆனா என்னன்னா வந்து இந்த மணல் எல்லாருமே வந்து காலப்போக்கில் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீரானது ஆற்றுல வர 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 வந்து மணல் அள்ளி கொண்டு வந்துடும் மழை பிரச்சனைகள் இருந்து. இப்ப மழை வரத்தும் கம்மியா இருக்கனால வந்து ஆற்றுல தண்ணி இல்லை. ஆற்றுல தண்ணி இல்லாதனால வந்து ஆற்றுல வர்ற மணலோட குவான்டிட்டியும் கம்மி ஆயிடுச்சு. அங்கங்க டேம் கட்டி மணலோட ஆற்று தண்ணியோட போக்குவரத்து நிப்பாட்டினால ஆற்று தண்ணியால வந்து அந்த மணலை கொண்டு வர முடியல. முந்தி காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் ட்ரை ஆனால் வந்து ஆற்று மணல் வந்து வந்துடும். இப்போ ஆற்று மணல் கொண்டு வரக்கூடிய அந்த அறிகுறிகளே வந்து இல்லாமல் போச்சுனால வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஆனால் பாறைகள் உடைந்து சிதிலமடைந்து மணல் உருவாவது என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய ஒரு இயற்கை முறை. ஆனால் இப்பொழுது மணலுக்கு மிக அதிக அளவில் தேவை வந்திருக்கிறது. இதை ஈடுகொடுக்கின்ற அளவுக்கு இயற்கையால் வேலை செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்வியே. அந்த நிலையில் மணலுக்கு மாற்று என்ன?
இப்போதைக்கு மணலுக்கு மாற்று வந்து குவாரி டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரானைட் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்களே, கிரானைட் பாலிஷ் பண்ணுறது, ஸோ அதோட வர்ற வந்து அந்த துகள்கள் அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் மணல் மாதிரி வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸோட வேஸ்ட்டு தேவை, அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வேஸ்ட் வந்து வர மாட்டேங்குது. நம்மளுடைய இந்த மணல் ஒரு 100% இது வந்து ஒரு 20% தான் கொடுக்க முடியும். மார்க்கெட்டில் அவ்வளோதான்
இருக்கு. விலையை பொறுத்தவரை எப்படி இருக்கு?
விலையை வந்து வித்தியாசம் கிடையாது. இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து குவாரிடஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மணலோட காஸ்ட் இங்கேயும் இருக்கு, ஓவர் ரேட் நிறைய பிரச்சனை வர்றதுனால இதை மிக்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மணலையும் குவாரியில் எடுக்கப்படுற அந்த டஸ்டோட அந்த செட்டில்மெண்ட்
பில்டிங் டெக்னாலஜி பார்த்தோம்னாக்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் செங்கல்களை வைத்து கட்டி கொண்டிருந்தார்கள். இப்போ செங்கல்கள் கிடைப்பதில்லை, இரண்டாவது செங்கல்கள் கனமாகவும் இருக்கு. இப்போ வந்து காங்கிரீட் பிளாக்ஸுக்கு போயிட்டாங்க. அது மாதிரி மணலை விட்டுட்டு போக முடியாதா?
அதாவது மணலை விட்டு போகிறதுக்கு வந்து பைண்டிங் மெட்டீரியல் வேற இல்லைல்ல, சிமெண்ட் தான் பைண்டிங் மெட்டீரியல். சிமெண்ட்டோட சேர்த்து வந்து ஒரே இது வந்து மணல் தான், மணல் இல்லாட்டி குவாரி டஸ்ட், இது ரெண்டும் தான். நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த பைண்டிங் கெப்பாசிட்டி வந்து நிறைய இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. வெவ்வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து அதையும் பிட்டுமணியும் சேர்ந்து வந்து பைண்டிங் மெட்டீரியல் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் காரணி காலத்திலே வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து பைண்டிங் மெட்டீரியல் இது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குரிய ரா மெட்டீரியல்ஸோட இது பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ்தியாகுது. இப்போ நார்மல் மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ செங்கலுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து ஹாலோ பிளாக் போங்க அப்படின்னா அது தாங்குமா நிற்குமா 20 வருஷத்துக்கு வருமா கூட வருமா அந்த மாதிரி கேள்விகள் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். நாங்கள்லாம் அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாங்கள் தான் கட்டுறோம், நாங்கள் நம்பிக்கை ஊட்டி எங்களுடைய நம்பிக்கைன்னு தெரியல அவங்க வாங்குறாங்க. நிறைய டெக்னாலஜிஸாக இருக்குது, அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அந்த கன்வென்ஷனல் மெத்தட்லேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
மதுரை தியாகராயர் பொறியியல் கல்லூரியின் கட்டிடக்கலைத்துறையின் தலைவர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அளித்த தகவல்களை கேட்டீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து ஒரு விளையாட்டு குறிப்பு. சீனாவின் குவாங்ஜூ நகரில் நடந்து வருகின்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பந்தயத்தில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கின்றார். உலக சாம்பியன்ஷிப் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பதக்கம் வெல்லும் முதல் இந்திய பெண் என்ற பெருமையை சிந்து பெற்றிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
ஹைதராபாத்தைச் சேர்ந்த 18 வயது யுவதியான பி வி சிந்து உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான தரவரிசையில் 10ஆம் இடத்தில் தான் இருந்தார். ஆனால் போட்டித்தர வரிசையில் 6ஆம் இடத்திலிருந்த சீனாவின் வாங் ஷீசியன் மற்றும் 2ஆம் இடத்திலிருந்த வாங் ஈஹான் ஆகியோரை தோற்கடித்து சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தார். வாங் ஈஹான் உலகின் முதல் நிலை வீராங்கனையாக இருந்த ஒருவர். அவரை உலக தரவரிசையில் 12ஆம் இடத்தில்தான் இருந்த சிந்து அற்புதமாக விளையாடி வீட்டியது இந்திய இறகு பந்தாட்ட ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்திருந்தது. இந்த பந்தயத்தில் பதக்கம் வென்று தருவார்கள் என இந்தியாவின் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சாய்னா நெஹ்வால் காலிறுதியில் தோல்வியடைந்திருந்தார். உலக தரவரிசையில் 4ஆவது இடத்தில் இருக்கின்ற சாய்னா 16ஆவது இடத்தில் இருந்த கொரிய வீராங்கனை இயோன் ஜூ பேவிடம் நேர் செட்களில் தோற்றார். அதேபோல ஆண்கள் ஒற்றையர் பிரிவிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்தியாவின் பருப்பள்ளி காஷ்யப்பும் காலிறுதியில் சீனாவின் டூ பெங்யூவிடம் தோற்றுப்போயிருந்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இதற்கு முன்பு பதக்கம் வென்ற இந்தியர்கள் என்றால் அது மிகச்சிலர்தான். 1983 இந்தியாவின் பிரகாஷ் படுகோன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெண்கலம் வென்றிருந்தார். 2 ஆண்டுகள் முன்பு பிரிட்டனில் நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜுவாலா குட்டாவும் அஸ்வினி பொன்னப்பாவுமாக வெண்கலப் பதக்கத்தை வென்றிருந்தனர். அந்த வகையில் சிந்து தான் விளையாடிய முதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளிலேயே இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் வென்று கொடுத்திருக்கிறார் என்பது இந்திய ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆனால் சனிக்கிழமை நடந்த அரையிறுதி ஆட்டத்தில் தாய்லாந்தின் ரட்சனோக்கிடம் சிந்து எளிதில் தோற்றுப்போனார். 21-10 21-3 என்ற நேர் செட் கணக்கில் ரட்சனோக் சிந்துவை வீழ்த்தினார். போட்டித்தர வரிசையில் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற ரட்சனோக்கும் முதல் இடத்தில் இருக்கின்ற சீனாவின் லீ ஜுவெருயியும் பெண்கள் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் மோத இருக்கின்றனர்.
இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் பூபாலரத்னம் சிவகன்.
வணக்கம் நேயர்களே,
இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சேவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சேவகன்?
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15690 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளின் மூலம் கேட்க முடியும்.
நமது புதிய முகப்பிசை குறித்து எழுதும் அல்ஜீரியா நேயர் வைரவசுந்தரம் இந்த இசைக்கு 50% மார்க் தான் தர முடியும் என்கிறார். நன்றி.
சோதனை குழாயில் தயாரிக்கப்பட்ட மாட்டிறைச்சி பர்கர் குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், செயற்கை மாட்டிறைச்சி பர்கர் இன்று தயார், $300,000 புரத பற்றாக்குறையை தீர்க்கணுமா? நம்ம ஊர் பருப்பு சாம்பார் சாப்பிட்டு பாருங்க, இவ்வளவு புரதம் இருக்குன்னு இப்படித்தான் பிராய்லர் கோழியை அறிமுகப்படுத்தினார்கள். இப்போ அதனை சாப்பிடுவதால் என்னென்னமோ வியாதிகள் எல்லாம் வருகின்றது என்று குண்டை போடுகின்றார்கள் என்று இருக்கின்றார்.
சரி, சிங்கப்பூரிலிருந்து எழுதும் நேயர் கதிர்வேலன், தமிழோசையில் நல்ல பல சுவையான தகவல்களை தருகிறீர்கள். எண்ணெய் பனை மரபணு செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நல்ல விவரங்கள், எப்படி பயன்பாட்டாளர்களுக்கு நன்மை செய்யும் என விளக்கியிருந்தீர்கள். இப்படிப்பட்ட அபூர்வமான செய்திகளுக்காகத்தான் நாங்கள் பிபிசிக்கு வருகிறோம். ஆனாலும் ஒரு குறை, தொலைபேசி ஒலிப்பதிவு தரம் நன்றாக இல்லை, அதை சற்று கவனிக்கவும். இதில் படங்கள் செய்திகளை புரிந்து கொள்ள உதவின. உங்கள் செய்திக்குழுவுக்கு நன்றி. அண்மைக்காலமாக வீடியோவும் போடுகிறீர்கள், அதுவும் அருமை என்கிறார்.
உணவு பாதுகாப்பு மசோதா குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், அனைவருக்கும் உணவு என்பது ஒரு நல்ல லட்சியம். இதற்கு வகை செய்யும் இந்த மசோதாவை தேவைப்படும் திருத்தங்களுடன் நிறைவேற்ற எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்.
வெளிநாட்டு சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வர விதிகள் தளர்த்தப்படுவது பற்றி அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து எழுதும் கனடா நேயர் முல்லைமதி, நாச்சியப்பனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உண்மையில் வால்மார்ட் போன்ற நிறுவனங்களின் வரவு உள்ளூர் சிறு வர்த்தகர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தமக்கென தனியாக வர்த்தக புலனாய்வு நிறுவனத்தையே இயக்கக்கூடிய இதுபோன்ற வர்த்தக நிறுவனங்கள் எங்கு சென்றாலும் வெற்றி பெறுவார்கள், பெரும் லாபம் ஈட்டுவார்கள். இந்திய அரசியல்வாதிகளுக்கு இதனால் நன்மை கிட்டும், பொதுமக்களுக்கு ஏமாற்றம்தான் என்கிறார்.
அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி பற்றிய செய்திகள் குறித்து எழுதுகின்ற சுந்தரம்பள்ளி சி கமல்நாதன், சமச்சீர் கல்வியை ரத்து செய்ய முயன்று தோற்றுப்போன அதிமுக அரசு ஆங்கில கல்வியை இப்பொழுது திணிக்க முயல்கின்றது என்று எழுதியிருக்கின்றார்.
குரங்குகளுக்கு கருத்தடை சிகிச்சை என்ற செய்தி பற்றி எழுதும் மனமூடி தட்சிணாமூர்த்தி, முன்பு தெருநாய்களுக்கு இதை செய்தனர், அந்த திட்டம் ஏன் தொடரவில்லை? ஒதுக்கப்பட்ட பணம் என்ன ஆயிற்று என்று தெரியவும் இல்லை. உள்ளூராட்சிகள் கொசு மருந்து அடிக்கும் போது கொசு கூட சாவதில்லை என்கிறார்.
தர்மபுரி இளவரசன் மரணம் குறித்து இலங்கையினர் ஒருவரின் கவிதை மனதை தொட்டது என்று கூறுகின்ற கல்பாக்கம் சுமார், இவ்வளவு நாகரிகம் வளர்ந்தும் உலகம் உள்ளங்கைக்குள் அடங்கிய நிலையிலும் இந்தியாவில் தீண்டாமை கொடுமை இருப்பதை இந்த சம்பவம் நிரூபிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
நீலகிரி வெலிங்டனில் இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு தொடர்ந்து அளிக்கப்படும் ராணுவ பயிற்சி குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், தமிழ் மக்களுக்கு எதிரான செயலில் ஈடுபடுவது காங்கிரஸ் அரசுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்கிறார்.
டெல்லி காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட சுரேஷ் கல்மாடி, ஆசிய தடகள சம்மேளன தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த செய்தி பற்றி எழுதுகின்ற வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, ஊழல் குற்றச்சாட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த இவரை தேர்தலில் நிற்க அனுமதித்ததே தவறு, ஓட்டு போடுபவர்கள் இந்தியர்கள் மட்டுமே என்று இருந்தால் இவர் எந்த தேர்தலிலும் நிற்கலாம், ஏனென்றால் குற்றவாளிகளுக்கு அமோக ஆதரவு தருபவர்கள் இந்தியர்கள் தானே என்று இருக்கின்றார்.
1983 ஜூலை தாக்குதல்களின் 30 ஆண்டு நினைவு பெட்டகம் குறித்து எழுதும் ஈரோடு நேயர் எம் சி பூபதி, பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களின் நினைவு அலைகள் எங்களையும் சலனப்படுத்தியது, ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கு பின்னர் இந்தியாவின் நிலைப்பாடு மாறியது பற்றி இதை கேட்டபோது மனம் வருந்தியது என்கிறார்.
ஆப்கானிஸ்தானில் பறவைகள் வேட்டை பற்றிய பெட்டகம் குறித்து எழுதுகின்ற நெருஞ்சிப்பேட்டை டி ஜெகதீஸ்வரன், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார் பாரதி, அந்த கவிதை கேட்டு வளர்ந்த என் போன்றவர்களுக்கு பறவைகளுக்கு ஏற்படும் துன்பங்களை கேட்டு நெஞ்சம் பொறுக்கவில்லை என்று இருக்கின்றார்.
சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளை தயாரிப்பாளர் சிவராமகிருஷ்ணன் வழங்கிய விதம் சிறப்பாக இருந்ததாக கூறும் வரதராஜன் பேட்டி நேயர் அலெக்சாண்டர், சனத் ஜெயசூர்யாவின் பேட்டியும் சிறப்பாக இருந்தது என்கிறார்.
இலங்கையில் ரமதான் நோன்பு முடித்து ஈத் பெருநாள் கொண்டாடுவதில் பிறை பார்ப்பதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பற்றிய செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதியிருக்கின்ற நேயர் பஸ்லின் முகமது, அறிவு தெளிவாகத்தான் இருக்கின்றது, ஆனால் சிந்தித்து உணரத்தான் பிடிவாத குணம் உள்ளோருக்கும் மனமில்லை. பிறை என்பது ஆகாயத்தில் தெரிவது மாத்திரமல்ல, குறித்த நேரத்துக்குள் முதல் புறை தெரியும். அந்த நேரத்துக்குள் கண்ட முஸ்லிமின் சாட்சியை கொண்டு அந்த புறை முழு சமுதாயத்துக்குமான புறையாக முடிவு செய்யப்படும். அல்லாமல் குறித்த நேரம் பிந்தி காணப்படும் புறை கண்டவருக்குரிய புறை அன்றி முழு சமூகத்துக்குமான புறை அல்ல என்று இருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து எழுதும் லண்டன் நேயர் கஜாந்தன், வானசாஸ்திரம் வளர்ச்சியடைந்த இந்த காலத்திலும் பிறை எப்பொழுது தோன்றும் என்பது பற்றி இருவேறு கருத்து இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தைப்பொங்கல் வருடப்பிறப்பு காலங்களில் வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணித பஞ்சாங்கமும் முரண்படுவதை இது நினைவுபடுத்துகிறது என்கிறார்.
பெரிய கப்பல்கள் வருகின்ற வகையில் கொழும்பு துறைமுகம் விஸ்தரிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற ஃபேஸ்புக் நேயர் கொழும்பு சர்ஜுன் தௌஃபிக், இதை அம்பாதோட்டை திட்டத்தை அமல்படுத்தாமலேயே செய்திருக்கலாம் என்றெழுதியிருக்கின்றார். டெசோ போராட்டம் குறித்த செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் எழுதுகின்ற அபுதாபி நேயர் நிசாந்த் குமார், திமுகவுக்கு நாக்காளியை பிடிக்க வேண்டும், அதுதான் ஒரே நோக்கம் என்று எழுதியிருக்கின்றார்.
நேரமாகிவிட்டது சிவன். இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுகள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.